ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62 அதிகாரம் வசனங்கள் 2 மற்றும் 3. ஏசாயாவின் புஸ்தகம் 62 அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்களை ஆதாரமாக கொண்டு ராஜ கிரீடம் என்கிற தலைப்பின் கீழாக 3வது சத்திய உரையை நாம் கவனிக்க இருக்கின்றோம். ராஜ கிரீடம் என்கிற இந்த 3வது சத்திய உரையை ஏசாயாவின் புஸ்தகம் 62 அதிகாரம் 2-3 வசனங்களை ஆதாரமாக கொண்டு திருச்சி பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடியதான சகோதரர் சமாதானம் அவர்கள் இந்த ஒரு பாடத்தை நடத்தும்படியாக சகோதரர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ராஜ கிரீடம் ஏசாயா 62:2-3 பிரதர் சமாதானம்.
இயேசுவுக்குள் அன்பாக கூடி வந்திருக்கிற பரிசுத்தவான்கள் உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தினாலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சார்ந்திருக்கக்கூடிய திருச்சி வேதமானவர்கள் சபையின் சார்பாக கூட உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் கூட நாம் வேத பாடத்தினுடைய தலைப்பு ராஜ கிரீடம் என்ற தலைப்பின் கீழாக நாம் பார்க்க இருக்கிறோம். வேத வசனத்தினுடைய இந்த பாடத்தினுடைய ஆதார வசனத்தை கூட வாசிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய்.
சோ, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய். சோ, கர்த்தருடைய கரத்துல இருக்கக்கூடிய அலங்காரமான கிரீடம், அதே சமயத்துல உன் தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய ராஜ முடி. சோ, இந்த ஒரு வேத வசனத்தின் ஆதாரத்தின் அடிப்படையில உங்கள் மத்தியில இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதில் தேவனுக்கும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கும் மீண்டும் ஒரு விசை கூட நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, சோ, இந்த இடத்துல நாம் வந்து அமர்ந்திருக்கிறோம். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது. சோ, நான் இந்த இடத்துல கூட நான் வந்திருக்கிறதுல எப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளாக வந்து இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதற்கு நாம் கூடி வந்திருக்கிறோம். சோ, நாமெல்லாம் யாருங்க? நாம் யாருன்னு சரியாக புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே நம்முடைய உடன்படிக்கையின் வாழ்க்கையில நாம் செய்து முடிக்க வேண்டிய வேலையை சீக்கிரமாக செய்து முடித்து விடலாம். சோ, அதுதான் நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளை, நாம் எவ்வளவு பக்கத்துல இருக்கோம்னு சொன்னாக்க, பிதாவாகிய தேவனுக்கு நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளவுங்க? நாம் இப்ப எங்க இருக்கிறோம் சகோதர சகோதரிகளே? நமக்கு தெரியும், நாம் பேசிக் லெசன்ஸ்ல கேட்டிருக்கிறோம், ஆசாரிப்பு கூடாரம் என்ற பாடத்துல நமக்கும் பிதாவாகிய தேவன் மகா, அதாவது பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸுங்க? ஒரே ஒரு திரை மாத்திரம் தான். சோ, இந்த திரை கடக்கிறதுக்குத்தான் ஒருத்தர் இன்றைக்கு பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சகோதர சகோதரிகளை, நாம் எங்க இருக்கிறோம் சொன்னாக்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அந்த திரைக்கு முன்னாலே இருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிறோம். சோ, நிஜமாவே அந்த பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய அனுபவங்கள் யாருக்கிட்ட போய் நீங்க கேட்கணும் சொன்னாக்க, நிச்சயமா மாம்சீக இஸ்ரேல இருந்த அந்த ஆசாரியர்கள்ட்ட, பிரதான ஆசாரியர்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும் என்ன மாதிரி நிலைமை அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருந்துச்சு. ஏன் சொன்னாக்க, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யார் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறதுங்க? பிதாவாகிய தேவன். சோ, மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. ஆனா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கக்கூடிய ஆசாரியர்கள் எப்படி வேலை செஞ்சிருப்பாங்க? அந்த ஆசாரியத்துவ வேலை நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஏன் சொன்னாக்க, அங்க இருக்கக்கூடிய ஆசாரியர்கள் எந்த ஒரு பேச்சு இருக்காது. ஏன்? எந்த ஒரு அநீதி அங்க இருக்காது, எந்த ஒரு பாவம் அங்க இருக்காது. ஏன் சொன்னாக்கா, அவங்க முழுக்க முழுக்க ஒருவேளை அவங்க சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா கூட அவங்களுக்கு என்ன ஆயிடும் சொன்னாக்கா, மரணம் சம்பவிக்கும். அப்போ அவங்க எப்படிப்பட்ட நிலைமையில அவங்க தன்னுடைய வேலையை உணர்ந்து செஞ்சிருப்பாங்க, அது மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். சோ கடக்க வேண்டிய தூரம் எவ்வளவுனா, அந்த திரை கடக்கணும் அவ்வளவுதான் சகோதர சகோதரிகளே. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரதான, அதாவது மகா பரிசுத்தமுள்ள தேவனுடைய சமூகத்தில், அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற இடத்துல நாம் கடந்து போக வேண்டிய டிஸ்டன்ஸ் ரொம்ப பக்கம். ஏன் சொன்னாக்கா, பிதாவாகிய தேவன் நமக்கு யாருங்க? பிதாவாகிய தேவன் நமக்கு யாரு? அப்பா. நாம் எல்லாம் அவருடைய பிள்ளைகள் சகோதர சகோதரிகளே. அவருடைய பிள்ளைகள் சொன்னாக்கா, இப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் எப்படி நமக்கு கிடைச்சிச்சு அது மட்டும் திங்க் பண்ணி பாருங்க. இப்படிப்பட்ட ஸ்லாக்கியம் அவருக்கு பிள்ளைகள் சொல்றோம், எதனால அவருக்கு பிள்ளைகள் ஆயிருக்கிறோம்? அந்த பிள்ளைகள் நாம உண்மையிலுமே தேவனுடைய பிள்ளைகள் சொன்னாக்கா, இது ஆரம்பம். ஆனா திரை கடந்து போகும்போது மகா பரிசுத்த ஸ்தலத்துல வாசம் பண்ணிட்டு இருக்கிற தேவன் அவருடைய பிள்ளைகள் மாத்திரத்தான் அவர்கிட்ட என்ன பண்ண முடியும், கடந்து திரைக்குள்ள போயிட்டு அவரோட மகிமையில இருக்க முடியும். அது யார் மாத்திரத்தான் முடிப்பாங்கன்னு சொன்னாக்கா, நிஜமான பிள்ளைகள் மாத்திரம்தான் அந்த திரை கடந்து அங்க மகிமையில பிதாவாகிய தேவனுடைய அந்த அந்த நிலைமைக்கு, அந்த அப்பாவுக்கு பிள்ளையா அவங்க நிரூபிச்சுட்டு போயிடுவாங்க தான் பாக்குறோம் சகோதர சகோதரிகளை. சோ இப்போ நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு? தேவனுடைய அவருடைய நீதி, தேவன்னா நமக்கு நல்லா தெரியும் அப்பா எப்படிப்பட்டவராக இருக்கிறாருங்க, அவருடைய நீதி. சோ அவருடைய நீதி, அவர் நீதியுள்ள தேவன் இருக்கிறார். நம்முடைய நீதி எப்படி இருக்குங்க? நம்முடைய நீதி எப்படி இருக்கு சொன்னாக்கா, நிச்சயமா அவருடைய பிள்ளைங்கிறதுக்கு ஒரு காரியம் கூட நம்ம நினைச்சு பார்த்தா என்ன ஆகுறது இல்லைங்க, இருக்கிறது இல்ல. ஏன் சொன்னாக்கா, அவருடைய நீதி எங்க இருக்குன்னா, மிகப்பெரிய நீதி. அந்த நீதிக்கு முன்னால நாம என்ன பண்ண முடியாதுங்க, நிக்க முடியாது. ஆனா நம்முடைய நீதியில நிச்சயமா அவருடைய பசங்களை ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ யார் தான் அந்த ஒரு நீதியை கொடுக்க முடியும்னா, அவருடைய பிள்ளைகளா அவர் மாத்திரத்தான் செய்ய முடியும். அப்போ இந்த ஒரு நீதிய அவர் எப்படி நமக்கு உருவாக்கி இருக்கிறார்? நமக்கு அநேக பாடங்கள் கேட்டிருக்கிறோம், அநேக சத்தியங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம், டெய்லி வேத வாசிச்சுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, இப்படிப்பட்ட கன்வென்ஷன் கூடிட்டு இருக்கிறோம். இதுல நாம என்ன கத்துக்கிறோம்? டெய்லி மன்னா படிக்கிறோம், வேத வாசிக்கிறோம், எக்லீசியா போறோம், சத்தியம் கேட்கிறோம், அனுதினமும் நாம அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, நாம இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, நீதிங்கிற ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியுது. தேவன் என்ன மாதிரி அறிவு கொடுக்கிறார்னா, அவருடைய நீதி எப்படிப்பட்டதுங்கிறத நமக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கிறார் தேவனுடைய சத்திய வசனத்தின் மூலமா, அவருடைய பரிசுத்த ஆவியின் மூலமா. ஆனா அந்த நீதி என்னன்னு தெரியுது, அந்த நீதியை எப்படி நிறைவேற்றணும் அதுதான் நமக்கு பிரச்சனையா இருக்கு சகோதர சகோதரிகளே. சோ இப்ப இந்த ஒரு பாடத்துல கூட தேவனுடைய நீதி நமக்கு எப்படி அவர் கொடுத்துட்டு அவருடைய பிள்ளைகளாக நம்மளை கொண்டு வரார் அதுதான் நம்ம இந்த ஒரு பாடத்துல கூட நம்ம பார்க்கிறோம். சோ நமக்கு தெரியும், இந்த ஒரு பாடத்தினுடைய ஆதார வசனத்துல கூட பார்க்கிறோம், வசனங்கள் வாசிக்கலாம். இயேசைய 62:2-3 வசனங்கள்.
ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய், நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய்.
பாருங்க, தேவனுடைய கரத்தில் ராஜமுடி. இந்த ஒரு விஷயத்தை நீங்க நினைச்சு பாருங்க, இந்த ரெண்டு விஷயமே, அதாவது இதுல பேசக்கூடிய கர்த்தருடைய கரத்தில் இருக்கக்கூடிய அலங்காரமான கிரீடம், தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய ராஜமுடி, எதை பத்தி பேசுது? ரெண்டுமே ஒரே விஷயத்தை பத்தி தான் பேசுது சகோதர சகோதரிகளே. இந்த ரெண்டு எதை பத்தி பேசுது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது முழுக்க முழுக்க மகிமையில இருக்கக்கூடிய கிறிஸ்து பத்தி பேசக்கூடிய வார்த்தை தான் ஏசையா தீர்க்கதரிசி பேசிட்டு இருக்கிறார். சோ இது ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை. இது நிழல்ல பார்க்கும்போது சியோன் குறிக்குது, ஆன்டிடைபிக்கல் பார்க்கும்போது, பொருள்ல பார்க்கும்போது மகிமையடைந்த கிறிஸ்து பத்தி பேசக்கூடிய விஷயமா இருக்கத்தான் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ இப்ப மகிமையடைந்த கிறிஸ்து யாருடைய கரத்துக்குள்ள இருக்கிறார்? இது தேவனுடைய கரத்துல இருக்கிறத நாம பார்க்கிறோம். சரி, அதே சமயத்தில் சகோதர சகோதரிகளே, இப்ப தேவனுடைய கரத்துல இருக்கக்கூடிய மகிமையடைந்த கிறிஸ்து பத்தி பேசும்போது அவருடைய கரத்துல இருக்கக்கூடிய கிரீடம் கிறிஸ்து. அப்போ இந்த கரம் எதை குறிக்குது? கரத்துல இருக்கக்கூடிய அந்த கிரீடம் எதை குறிக்குது? நிச்சயமா நமக்கு தெரியும், அந்த கரம் யாருடைய கரம்? யாருடைய கரம்? அது தேவனுடைய கரத்துல இருக்கக்கூடிய கிரியை. இது முழுக்க முழுக்க இது யார் பற்றி பேசுதுன்னா, தேவனுடைய கரத்துல கிரியை யாருனா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான் தேவன் எப்படி உருவாக்கிட்டு இருக்கிறாரு அது நமக்கு காண்பிக்கிறார். சோ அந்த கரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கிரீடம் முழுக்க முழுக்க கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அது மாத்திரமல்ல, மகிமையடைந்த கிறிஸ்து. நீங்க நினைச்சுக்கங்க, மகிமையடைந்த கிறிஸ்து. கிறிஸ்து வந்துட்டு நமக்கு தெரியும் முழுக்க முழுக்க அவர் தலையாகிய கிறிஸ்து. அவருக்குள்ள யார் இருக்கிறதுங்க? சரீரமாகிய சபை. சோ இந்த 144,000 பேர் கூட அங்க இருக்கிறாங்க தான் பாக்குறோம். சோ அந்த நம்ம வசனம் நமக்கு ஞாபகம் வரும், என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவருடைய கரத்தின் கிரியை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா நம்மளை குறிச்சு சொல்லும் போது வேதத்துல என்ன சொல்லிருக்குங்க? உள்ளங் கைகள்ல என்ன பண்ணிருக்கிறேன்? வரைஞ்சு வச்சிருக்கேன். சோ அப்ப உள்ளங்கை குறிக்குது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ளங்கை உங்களுக்கு தெரியும், அந்த கரத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம். சோ அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கரத்தினுடைய கிரியை, அந்த கரத்துக்குள்ள யார் இருக்கிறதுன்னா, சரீரமாகிய சபை. சப்போ நீங்க நாம மகிமை அடைந்த பிற்பாடு எங்க இருக்கிறோம் அப்படிங்கறத தேவன் என்ன பண்றாருங்க? காண்பிக்கிறார். நினைச்சு பாருங்க சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு கிரீடம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பற்றி பேசும்போது இது எப்படி செய்யப்பட்டிருக்குது? நிச்சயமா நீங்க ஒரு பொருள் எடுத்தீங்கன்னா, ஒரு பொருள் பார்க்கும்போது அதுல என்ன தெரியுங்க? அந்த பொருளுடைய பியூட்டி, அது செய்யப்பட்டிருக்கிற அந்த பொருளுடைய அழகு தெரியும். அதே சமயத்துல அந்த பொருள் எப்படி செய்யப்பட்டிருக்குது, இது எப்படிப்பட்ட வேலைப்பாடு இருக்குதுன்றது கூட நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இப்போ இந்த ஒரு தேவனுடைய கரத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு கிரீடம் பத்தி பேசும்போது பிரதர் ரசல் சொல்றாரு, என்ன சொல்றாங்கன்னா, த பியூட்டிஃபுல் ஆர்னமெண்ட் சொல்றாரு. அப்ப பியூட்டிஃபுல் ஆர்னமெண்ட் சொல்லும் போது இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனுடைய தெய்வீக கரத்துக்குள்ள இருக்கு. அதுதான் பார்க்கணும். சோ அது மாத்திரம் பார்த்தா போதாது, அது தேவனுடைய கரத்துக்குள்ள மாத்திரம் இருக்கிறது இல்ல, அது எதை வெளிப்படுத்துது அப்படின்னா, பியூட்டி அண்ட் ஒர்க்மேன்ஷிப். அதுதான் சொல்றாரு. இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, நாம கூட சில பொருட்கள் கையில வச்சிருப்போம், அந்த பொருட்கள் எப்படி இருக்குங்க? அவருடைய நம்ம கையில எடுத்து அந்த பொருள் பார்த்தாக்க, ரொம்ப 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 பிடிச்ச பொருள் நம்ம கையில இருக்குன்னு வச்சுங்க, எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணுவாங்க? அதை எடுத்து கையில வச்சிருப்போம், நிச்சயமா என்ன பண்ணுவோம், அது பார்ப்போம். சோ பார்க்கும்போது அது என்ன தெரியுது அப்படின்னு சொன்னாக்க, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியுது. அதே சமயத்தில் பார்க்கக்கூடிய நபருக்கு என்னத்தான் பிரதிபலிக்குதுங்க, அதே ஒரு காரியத்தை தான் பிரதிபலிக்கும். சரி, இப்ப நாம மனுஷர்கள் செய்த ஒரு பொருள் எப்படிப்பட்ட ஆச்சரியத்துக்கு நம்மளை வழி நடத்துதுன்னா, இன்னைக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ் எப்படி இருக்குங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம எல்லா விஷயத்தையும் நாம என்ன பண்றோம், ஒரு கைக்குள்ள அடைக்கலாம். இன்னும் சொல்ல போனா இந்த ஒட்டுமொத்த உலகத்துல இருந்த இடத்திலேயே தன்னுடைய எல்லா வேலைகளையும் என்ன பண்ணிடலாங்க, முடிச்சிடலாம். அவ்வளவு ஒரு பிரமிக்கத்தக்க வகையில இருக்குது நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜிஸ், அதாவது ஒரு மொபைல் போன் கூட என்ன பண்ணுதுங்க, நமக்கு எல்லா விஷயத்தையும் இருந்த இடத்துல என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும், பேச முடியும், தொடர்பு கொள்ள முடியும். ஆனா ஒரு மனுஷனுடைய கண்டுபிடிப்பு இப்படி இருக்கும்போது, இந்த மனுஷனுடைய கண்டுபிடிப்பு நமக்கு ஆச்சரியமா இருக்கும்போது, அதே சமயத்தில் மனுஷனுடைய கண்டுபிடிப்பு நமக்கு சரியான அந்த அறிவு இல்லைன்னா அதை என்ன பண்ண முடியாதுங்க, யூஸ் பண்ண கூட முடியறதுல சில டைம் என்ன ஆயிடுதுங்க, ரொம்ப கஷ்டமாயிடுது. ஆனா நீங்க அண்ட சராசரத்தில் தேவன் படைச்ச படைப்பு, ஒரு தேவன் உருவாக்கின ஒரு பொருள் நமக்கு தெரியும். இன்னைக்கு அநேக விதமான படைப்புகள் இருக்குது, அநேக விதமான சிருஷ்டிகள் இருக்குது, நமக்கு பிரமிப்பா இருக்கக்கூடிய காரியங்கள், நமக்கு கண்ணுக்கு முன்னால இருக்கக்கூடிய விஷயங்கள். நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய படைப்புல இருக்கக்கூடிய வானம், சமுத்திரம், நட்சத்திரங்கள், மிருக ஜீவன்கள், வான தூதர்கள் எல்லாமே எப்படி இருக்குங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சோ இதுல தேவனுடைய வேலைப்பாடு எப்படி இருக்குது, ஒரு ஸ்டார்ஸ் எப்படி பொருத்தி இருக்கிறார், நம்மளால என்ன பண்ண முடியலங்க, இமேஜினேஷன் பண்ணவே முடியல. இந்த பூமிக்கு அஸ்திபாரம் எப்படி போடப்பட்டிருக்குது, அது கூட நமக்கு என்ன பண்ண முடியல, தெரிந்து கொள்ள முடியல. ஏன்னா நம்முடைய மைண்ட் என்ன ஆகுறது இல்லைங்க, எட்டுறதே இல்லத்தான் பாக்குறோம். ஆனா தேவன் உண்டாக்கின படைப்புகள்ல எல்லா படைப்புகளும் தேவன் வச்சிருக்கிறாரு, அது நமக்கு பாக்குறோம். ஆனா எந்த ஒரு படைப்பு தன்னுடைய கையில வச்சிட்டு இருக்கிறார்னா அது யார் மாத்திரம் தெரியுங்களா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சரீரமாகிய சபை மகிமையில அவருடைய வேலைப்பாடு மற்றும் அவருடைய பியூட்டி, அவருடைய அழகு அதுல கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய சிந்தை மற்றும் அவருடைய திட்டம் யார்கிட்ட வெளிப்பட போகுதுன்னா, மகிமையடைந்த கிறிஸ்து சரீரமாகிய சபை கிறிஸ்து மூலம் கிடைக்க போதுதான் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. இப்படிப்பட்ட ஒரு வேலைப்பாடு தேவன் செய்யும் போது நினைச்சு பார்த்தாக்கவே நமக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப ஆச்சரியப்படும்படியா இருக்குது. ஏன் சொன்னா அவருடைய வேலைப்பாடு சாதாரணமான வேலைப்பாடு இல்ல. இப்போ இந்த ஒரு வேலைப்பாட்டில் அவர் என்ன மாறி பொருள் செஞ்சிருக்கிறார் அப்படிங்கறத அடையாளத்தில் அவர் காமிக்கும் போது அந்த கிரீடம் காமிக்கிறாரு. இந்த கிரீடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம் சகோதர சகோதரிகளே. சோ இந்த ஒரு வேத வசன பகுதியில் அவர் எப்படிப்பட்ட நீதியை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார், அதே சமயத்தில் இந்த நீதி யார் மாத்திரத்தான் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னாக்கா, பிதாவாகிய தேவன் மாத்திரத்தான் அந்த ஒரு வேலைப்பாட்டில அந்த ஒரு கிரீடத்தில் கொண்டு வர முடியும். வேற எந்த ஒரு மனுஷனாலையும் என்ன பண்ண முடியாதுங்க, கொண்டு வரவே முடியாதுதான் பாக்குறோம் சகோதர சகோதரிகளை. இது எப்படி கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5:21.
நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார்.
அப்ப பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். சோ இந்த ஒரு வசனத்துல அவருக்குள் யார், அவருக்குள் நாம் அவருக்குள் என்ன ஆகணுங்களாம், என்ன ஆகணும், தேவனுடைய நீதி ஆகணும். நம்முடைய நீதி இல்ல, தேவனுடைய நீதி ஆகிறதுக்கு பாவமறியாத அவரை என்ன பண்ணிருக்கிறாங்க, பாவமாக்கியிருக்கிறார். சோ கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமா அவருடைய மரணத்தின் மூலமா பிதாவாகிய தேவனுடைய நீதி நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த நீதியினால தான் நாம என்னாக முடியுங்க, அப்படிப்பட்ட நீதிக்குரியவர்களா ஆக முடியும். இந்த ஒரு வேலைப்பாடு யார் மாத்திரத்தான் செய்ய முடியும்னா பிதாவாகிய தேவன் மாத்திரத்தான் செய்ய முடியும். சகோதர சகோதரிகளே, ஏன் சொன்னாக்க தேவனுடைய கரத்தில் இருந்து வெளிப்படுது இந்த கிரீடம். இந்த கிரீடம் எப்படிப்பட்ட அழகுனா, எப்படிப்பட்ட ஒர்க்மேன்ஷிப்னா, பிதாவாகிய தேவன் தான் இதை உருவாக்கி இருக்கிறாரு. தேவனுடைய அந்த அழகு அவர் மாத்திரத்தான் கொடுக்க முடியும், வேற யாருமே என்ன பண்ண முடியாதுங்க, கொடுக்கவே முடியாது சகோதர சகோதரிகளே. சோ இப்ப இந்த ஒரு கரத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு கர்த்தருடைய தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய கிரீடம், முதலாவது கிரீடம் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சோ கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு கிரீடத்தில் எப்படிப்பட்ட ஜுவல்ஸ், எப்படிப்பட்ட டைமண்ட்ஸ், எப்படிப்பட்ட கற்கள் அதுல பொறுத்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு அதைத்தான் குறிக்கிறது. அந்த கிரீடத்தில் பொருத்த போகிற அந்த சரீரமாகிய சபையினுடைய அங்கங்கள். நமக்கு தெரியும் பிதாவுடைய கரத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்ட நிலைமையில பரலோகத்தில் இருந்தாரு. இந்த பூமிக்கு வரும்போது அவர் சாதாரண ஒரு மனுஷனா பிறக்க வச்சு அவருடைய முழு திட்டத்தில் அந்த ஒரு அவருடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு முற்றிலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்து அதை முடிக்கும் போது அவருடைய மரணம் கூட சம்பவிச்சுதான் பார்க்கிறோம். அதுல மரணம் சம்பவிச்சாலும் அடுத்து பிதாவாகிய தேவன் அவரை எப்படிப்பட்ட உயிர் கொடுத்துட்டார்னு பாத்தீங்கன்னா, அது அழியாத ஜீவ நிலைமை கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருங்க, கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்துட்டார்த்த பாக்குறோம். சோ அந்த ஒரு மகிமையில கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த ஒரு கிரீடமா அவருடைய கையில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேலைப்பாடு. அதே சமயத்தில் நமக்கு தெரியும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட வல்லமை, எப்படிப்பட்ட மகிமை, எப்படிப்பட்ட கணம் அவருக்கு இருக்குன்றத நம்ம ஜஸ்ட் புரிஞ்சுக்குவோம். ஏன்னா அநேக பாடங்கள் நாம கேட்டிருக்கிறோம். இந்த ஒரு கிரீடத்துக்குள்ள, இந்த ஒரு மகிமைக்குள்ள, இந்த ஒரு கிறிஸ்துக்குள்ள நீங்க ஒரு சரீர அங்கம் ஆகணும் சொன்னாக்க எப்படிப்பட்ட செலக்ஷன்ஸ் தேவன் பண்ணியிருக்கிறார். ஏன் சொன்னாக்க முதலாவது பிதாவாகிய தேவன் நாம எல்லாரும் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, செலக்ட் பண்ணியிருக்கிறார். இந்த செலக்ட் பண்ண ஜுவல்ஸ், இந்த ஜுவல்ஸ் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க உட்கார்ந்திருக்கிற ஒருத்தர் ஒருத்தர் நாமத்தான். இப்ப உட்கார்ந்திருக்க ஒருத்தர் ஒருத்தர் ஒவ்வொரு ஜுவல்ஸ் அதை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, செலக்ட் பண்ணி இந்த ஜுவல்ஸ் என்ன பண்றாரு சொல்லி பாத்தீங்கன்னா பாலிஷிங் பண்றார். அந்த பாலிஷ் பண்ணும் போது அதை சரியான விதத்துல கொண்டு போய் அழகுபடுத்தி அதை தீட்டி என்ன பண்றாருங்க, அந்த ஒரு கிரீடத்துல அவரு போய் பொருத்துறார்த்தா பாக்குறோம் சகோதர சகோதரிகளை. இப்ப இந்த ஒரு கிரீடத்துல கர்த்தர் இயேசு கிறிஸ்து தான் அந்த கிரீடம். அந்த கிரீடத்துல பொருத்தக்கூடிய அந்த ஜுவல்ஸ் ஒரு டைமண்ட் வச்சுக்கோங்க, இல்ல வந்துட்டு இருக்கக்கூடிய மற்ற விலையேறப்பற்ற பொருட்கள் கூட நீங்க நினைச்சுக்கோங்க. சோ அடுத்து நம்ம பார்த்தோம்னா இப்படி அவர் செலக்ட் பண்ணும் போது எப்படிப்பட்ட ஜுவல்ஸ் அவர் செலக்ட் பண்ணிட்டார். நமக்கு தெரியும் நமக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் 12 அப்போஸ்டல்ஸ் தெரிவு செஞ்சார். இந்த 12 அப்போஸ்டல்ஸ் தெரிவு செய்யும் போது அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்துட்டாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா குறிப்பா இந்த 12 பேத்துல முக்கியமான ஒரு 3 பேர் எடுக்கலாம். யார் நமக்கு தெரியும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூட இருந்த முக்கியமான 3 பேர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் பீட்டர், யோவான், அப்புறம் யாக்கோப். அதுக்கு அடுத்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர் சொன்னா யார சொல்லலாம், பவுல் சொல்லலாம். இப்படிப்பட்ட அப்போஸ்டல்ஸுடைய வாழ்க்கை அவங்க ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சு, இந்த ஒரு மகிமையான இந்த ஒரு நிலைமைக்கு அவங்கள வந்துட்டு தேவன் தெரிவு செய்யும் போது அவங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் எப்படிப்பட்டவங்களா இருந்துட்டாங்க, அவங்க அந்த தெரிந்து செய்தப்போ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தாலும் அவங்களுடைய முடிவு எப்படி இருந்துச்சுங்க, அவங்க முடிவு எப்படி இருந்துச்சு. நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த அவங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பிச்சிச்சு ஆரம்பம் அற்பம். அந்த அற்பமா இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில அனுதினமும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள் கேட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா கர்த்தர் இயேசு கிறிஸ்து இருந்த வரைக்கும் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணலங்க, அதை உணர்ந்து கொள்ளல. ஆனா கர்த்தர் இயேசு கிறிஸ்து மரிச்ச உடனே அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அவங்களுக்கு பரிசுத்தாவி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுங்க? அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா மிகப்பெரிய அனுபவத்துக்குள்ள போச்சு. அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க நினைச்சு பார்க்க முடியல. ஆனா அவங்க உண்மையிலுமே அவங்க எப்படி இருந்துட்டாங்கன்னா உண்மையிலுமே அவங்க தேவனுடைய ஒரு குட்டி குட்டி கிறிஸ்துவா இருந்துட்டாங்க தான் பார்க்கறோம். சோ அந்த கிறிஸ்துவா இருந்த அந்த அப்போஸ்டல்ஸ் எப்படி இருந்தாங்கன்னா உண்மையிலுமே அவங்க தேவனுடைய விலையேறப்பெற்ற அந்த ஒரு அழைப்ப அவங்க புரிஞ்சிட்டு அவங்க வேலை செய்யும் போது எப்படிப்பட்ட அனுபவங்கள் வாங்கிட்டாங்க, எப்படிப்பட்ட உபத்திரவங்களுக்குள்ள போயிட்டாங்க, எப்படிப்பட்ட கஷ்டத்துக்குள்ள போயிட்டாங்க. நினைச்சீங்கன்னா ரொம்ப நமக்கு எப்படி இருக்குன்னா அவங்களுடைய அனுபவங்கள் நம்ம பார்க்கும்போது இப்படிப்பட்ட பாடுகளுக்கு தேவன் என்ன பண்ணிருக்கிறாருங்க, உட்படுத்தி இருக்கிறார். சோ அந்த உட்படுத்த பாடுகளுக்குள்ள அவங்க கடந்து போகும்போது எந்த நம்பிக்கையில அவங்க போயிட்டாங்க, எந்த மாதிரி அந்த செலக்ஷன் அவங்க பண்ணிட்டு அவங்கள பாலிஷிங் பண்ணும் போது அவங்கள அந்த மாதிரி உபத்திரவத்துக்கு அவர் உட்படுத்தும் போது அவங்க என்ன மாதிரி ஆயிட்டாங்கன்னா உண்மையிலே நிஜமான ஒரு ஜுவல்ஸ் ஆகவே ஆயிட்டாங்க. இந்த மாதிரி அவங்கள பாடுகளுக்கு உட்படுத்தலன்னு சொன்னாக்கா நிச்சயமா இந்த மாதிரி ஒரு ஜொலிக்கக்கூடிய ஒரு ஜுவல்ஸா அவங்க ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லத்தான் பார்க்கணும். அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில அவங்களுடைய அனுபவங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்குதான் பார்க்கணும். சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு செலக்ஷன்ல தேவன் எப்பேற்பட்ட விதத்தில் அவர் செலக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறார். இன்னைக்கு அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில நமக்கு தெரியும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த கிரீடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்புல யார்தான் இருப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். 12 அப்போஸ்தல்ஸ் கண்டிப்பா என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. இந்த 12 அப்போஸ்தல்ஸ்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய அந்த மகிமையில அவருக்கு வலது பக்கத்தில் யார்தான் பொருத்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிச்சயமா நமக்கு நல்லா தெரியும் அப்போஸ்தலனாகியோ பவுல். அடுத்து நமக்கு பாத்தீங்கன்னா இடது பக்கத்தில் நமக்கு யார்தான் பொருத்தப்பட்டிருப்பாங்க, நமக்கு தெரியும் நம்முடைய 7 தூதன் ரசல் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இடது பக்கத்தில் கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் அந்த ஒரு கிரீடத்தில் பொருத்தப்பட்டிருக்கிற அந்த ஜுவல்ஸ் யாராத்தான் இருக்கணும்னா பிரதர் ரசல். மீதி இருக்கக்கூடிய அப்போஸ்டல்ஸ் அவங்க அவங்களுக்குரிய பிளேஸ்ல பொருத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு மகிமையில இருக்கக்கூடிய நிலைமை பார்க்கக்கூடிய கண்கள் நமக்கு கொடுக்கப்படல இன்னும். ஒருவேளை தேவனுடைய மகிமையில இருக்கக்கூடிய இப்போ கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவருக்குள் இருக்கக்கூடிய சரீர அங்கங்கள் அவரவருக்குரிய ஸ்தானத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறாங்க, பொருத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த பொருத்தப்பட்டிருக்கிறத நீங்க நாம இப்ப பார்க்க முடியல. ஆனா சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல நாம உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தர் அப்படிப்பட்ட ஸ்தானத்துக்குள்ள போகிறதுக்குத்தான் தேவன் என்ன பண்ணிருக்கிறாருங்க, அழைச்சிருக்கிறார். இந்த அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் எப்பேற்பட்ட நிலைமைக்கு போக போறோம் அந்த ஒரு நம்பிக்கை நமக்குள்ள இருக்குன்னு தான் பாக்குறோம். சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம ஏனோ தானோன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கலாம். ஆனா நம்ம மகிமையில 1000 அரசாட்சியில கிறிஸ்து கூட எப்படிப்பட்ட நிலைமையில நம்ம இருக்கிறோங்கிறத அங்க போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். சரி, இப்படிப்பட்ட மகிமை கணம் இந்த ஒரு ஸ்தானத்துல பொருத்தப்படணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த ஒரு காரியத்தை யார்தான் செய்ய முடியும்னா நம்மளால நிச்சயமா என்ன பண்ண முடியாதுங்க, செய்ய முடியவே முடியாது. ஏன் சொன்னாக்க இந்த ஒரு நிலைமை நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, நாமளா விரும்பினாலும் செய்யவே முடியாது. ஏன் சொன்னாக்கா இது நம்மளால கூட ஆகிற காரியம் இல்ல. அப்ப இது யார் மாத்திரத்தான் செய்ய முடியும்னா பிதாவாகிய தேவன் மாத்திரத்தான் என்ன பண்ண முடியுங்க, செய்ய முடியும். ஏன் சொன்னாக்கா இன்னைக்கு நீங்க நாம உட்கார்ந்து இருக்கிறோம், எப்படிப்பட்ட நிலைமைக்கு போறதுக்காக நம்பிக்கை வச்சிட்டு இருக்கிறோம். நாம இந்த பேசிக் லெசன்ஸ் கேட்கும் போது, சத்திய வகுப்புகளுக்குள்ள வரும்போது, இங்க நாம உட்கார்ந்திருக்கிற நிலைமை, நாம இந்த மாதிரி ஒரு ஸ்தானத்துக்கு போவோம் அப்படின்னு எதிர்பார்த்து வந்தவங்க இங்க யாராவது இருக்கிறீங்களா? பேசிக் லெசன்ஸ் முத முத கேட்க போனப்ப யாராவது நான் இப்படிப்பட்ட நிலைமைக்கு போவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுங்களா? அப்படி யாருமே என்ன பண்ணலங்க, வந்து உட்காரல. வந்து உட்காரும் போது எப்படித்தான் உட்கார்ந்துட்டோம்னா, நாம எப்படிப்பட்ட அசத்தியத்துக்குள்ள இருந்தோம், அந்த இருளுக்குள்ள இருந்தோம், அந்த இருளிலிருந்து தேவன் என்ன பண்ணிருக்கிறாருங்க, ஆச்சரியமான ஒளி இடத்திற்கு என்ன பண்ணிருக்கிறாருங்க, அழைச்சிட்டு வந்தார். அந்த ஒரு நிலைமை நீங்க எடுத்து வைக்கும் போது, நீங்க அந்த இருளுக்குள்ள இருந்து வெளியில வந்த விஷயம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நீங்க மொத மொத பேசிக்ல வந்து உட்காரும் போது உங்க குருடாக்கப்பட்டிருக்கிற மனக்கண் திறந்துச்சு. அப்ப மனக்கண் திறக்கும் போது தான் நாம குருட்டுத்தனத்துல இருந்துட்டோங்கிற விஷயமே புரிஞ்சுச்சு. அது மாத்திரமல்ல, எப்படிப்பட்ட இருளுக்குள்ள இருந்தோங்கிற விஷயமும் தெரிஞ்சுச்சு. அப்போ டே பை டே அந்த பேசிக் லெசன்ஸ் எப்படி கேட்கணும், எந்த மாதிரி வேலை இருந்தாலும் அதை விட்டுட்டு நாம என்ன பண்ணணும், அந்த சத்திய வகுப்புகளுக்குள்ள கடந்து வந்தோம். எப்படி இருந்துச்சுன்னா, அடுத்த பாடத்துல கல்வாரி சிலுவையின் ரகசியம், அந்த கல்வாரி சிலுவையின் ரகசியம் கேட்கும் போது நம்மளை பயமுறுத்திட்டு இருந்த அந்த நரகம், பயமுறுத்திட்டு இருந்த அந்த உயிர்த்தெழுதல், நம்முடைய நமக்கிட்ட இருந்த இருள், ஆச்சரியமான ஒளி தேவன் வீச பண்ணும் போது, நமக்கு கொடுக்கும் போது அந்த இருள் நீங்கினுச்சு, அந்த அந்த பயம் நீங்கினுச்சு, அந்த உயிர் தெளிதல் எல்லா மனுஷருக்கும் அப்படி சொல்லும் போது நம்ம எப்படி ஆயிட்டோம் சொன்னா, அந்த மனசு, அந்த இருதயம், அந்த முகம் பிரகாசம் அடைஞ்சிச்சு, சந்தோஷம் அடைஞ்சத்தான் பாக்குறோம். இன்னும் சொல்ல போனா அதுக்கப்புறம் ஒவ்வொரு வகுப்புகளும் நம்ம போகும்போது கடைசியில ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்த்தோம், அநேக விஷயங்கள் பார்த்தோம். அதுல நமக்கு பிடிச்ச பாடம் என்னங்க, ஏன்னா இங்க உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் என்ன பண்ணிருக்கோங்க, நம்மளை பாதிச்சிருக்கோம். நம்மளை பாதிச்சிருக்கும் போது நிச்சயமா இதுதான் சத்தியம், இதை விட்டா வேற சத்தியமே இல்லைங்கிறது எப்ப முடிவெடுத்தோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த வேலை யார் தான் செஞ்சதுங்க, வேற யாரும் செய்ய முடியாது, எடுத்த எந்த சகோதரனும் பண்ண முடியாது. அப்ப இந்த ஒரு ஆச்சரியமான ஒலி தேவன் மாத்திரத்தான் என்ன பண்ணிட்டாருங்க, காஞ்சார். அப்ப அந்த ஒலி நிச்சயமா நாம கண்டோம், அதனாலதான் அந்த ஒலியை பின்பற்றணும். இல்லன்னு சொன்னாக்க இப்படிப்பட்ட உடன்படிக்கைக்குள்ள நாம யாரும் வந்திருக்க முடியாது. சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு கிளாஸ் தெரியுங்களா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப ரொம்ப எடுக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் சரி, ரொம்ப கேட்கக்கூடிய சகோதரர்களுக்கும் சரி, எல்லா பாடமுமே எப்படித்தான் இருக்குங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த ட்ரினிட்டி பேசும்போது எடுக்கக்கூடிய சகோதரன் ஜீவன் கொடுக்கிறோம், அந்த மாதிரி எடுக்கணும். ஏன் சொன்னா தேவனுடைய பிதாவாகிய தேவன் பத்தி அன்னைக்குத்தான் இந்த பூமியில என்ன பண்ணிட்டோம், அவர் பத்தி, அவருடைய நாமம் பத்தி, அவருடைய குமாரன் பத்தி, அவருடைய பரிசுத்த ஆவி பத்தி அன்னைக்குத்தான் இந்த அண்ட சராசரத்துல நம்மளை உண்டாக்குன நாள்ல இருந்து அன்னைக்குத்தான் பிதாவுடைய பேரு நம்ம கேட்டுட்டோம். அன்னைக்கு கேட்டுட்டு நிஜமாலுமே அன்னைக்கு நைட்டு போயிட்டு நம்ம அப்பான்னு சொல்லி ஜபம் பண்ணணும் பாருங்க, அந்த நிமிஷம் நினைச்சு பாருங்க, உண்மையிலுமே அந்த அப்பா நம்மளை எப்படி பார்த்திருப்பார்னா, உண்மையிலுமே அவருடைய பிள்ளையா. ஏன்னா இது நாள் வரைக்கும் அப்படிப்பட்ட இருளுக்குள்ள நம்ம இருந்தோம், ஆனா ஆச்சரியமான ஒலிய பிதாவாகிய தேவன் தான் என்ன பண்ணிட்டாருங்க, கொடுத்தார். சோ எப்படிப்பட்ட செலக்ஷன் யார் பண்ணிருக்கிறதுனா, பிதாவாகிய தேவன். நீங்க நினைச்சு பார்த்தாக்கவே நம்ம ஆச்சரியப்படணும், இப்படிப்பட்ட உடன்படிக்கைக்குள்ள யார் தான் உட்படுத்தினதுனா, அவருடைய சத்திய அறிவு கொடுத்து கர்த்தர் இயேசு கிறிஸ்துவ வெளிப்படுத்தி அவருடைய குமாரனை நமக்காக கொடுத்து அவருடைய ரத்தத்தின் மூலமா, அவருடைய குமாரன் மூலமா அவருடைய ஈடு பலிய நம்ம உணர்ந்ததுனால, அந்த பிதாவாகிய தேவன் கிட்ட உம்முடைய சித்தம் செய்ய வரோன்னு சொல்லிட்டு அந்த பலியின் உடன்படிக்கை பண்ணிட்டோம். அதுதான் நம்மளை தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, செலக்ஷன் பண்ணிட்டார். நமக்கு தெரியும் இந்த கிரீடம் எப்படிப்பட்ட பொருட்கள்ல செய்யணும். இந்த கிரீடம் வச்சிருக்கக்கூடிய நபர்கள் இன்னைக்கு நம்ம சாதாரணமா நமக்கு கிரீடம் யாரெல்லாம் வச்சிருப்பாங்க, இந்த கிரீடம் பத்தி பேசணும்னா நமக்கு தெரிஞ்சு ராஜாக்கள் என்ன பண்ணிருப்பாங்க, அணிஞ்சிருப்பாங்க. அந்த கிரீடம் வச்சிருக்கக்கூடிய நபருடைய டிக்னிட்டி அண்ட் ஹானர், அதுக்குத்தான் அது ரெப்ரசன்ட் பண்ணது கிரீடம். அது சாதாரணமா அணியக்கூடிய கிரீடம். ஆனா இங்க நம்ம பார்க்கக்கூடிய கிரீடம் அணியக்கூடிய கிரீடம் இல்ல, இது தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடிய கிரீடம். இந்த கிரீடம் யார் தான் அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையில. எப்படிப்பட்ட அது கிரீடம்னா, இது நம்ம சொன்னா புரிஞ்சுக்க முடியாது. ஒருவேளை இது நீங்க புரிஞ்சுக்கிறதுல நீங்க சிரமப்படலாம், ஏன்னா எடுக்கிறது எனக்கும் சிரமத்தான். ஏன்னு சொன்னாக்கா, இது யார் பத்தின காரியமா இருக்குதுன்னா, பிதாவாகிய தேவன் பத்தின காரியமா இருக்குது. பிதாவாகிய தேவனுடைய மைண்ட் கிரகிக்கணும்னா நம்முடைய மைண்ட் என்ன ஆகுறது இல்லைங்க, பத்தது இல்லை. ஏன்னா இந்த கிரீடம் பத்தி பேசும்போது, இது கர்த்தர் இயேசு கிறிஸ்து எப்படி உருவாக்கிட்டார், கர்த்தர் இயேசுக்கே தெரியாது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அவர் என்னத்தான் கேட்டுட்டார், இந்த வேலை முடிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன கேட்டார்னா, பிதாவாகிய தேவன் வைக்கப்போட அந்த கிரீடம் அந்த மகிமையில் அவர் செய்யக்கூடிய விஷயம் பத்தி கேட்கல. அவர் முன்னிருந்த நிலைமை அவ்வளத்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்கு இந்த பூமியில இருந்தப்ப தெரிஞ்சிச்சு. ஆனா எப்போ எப்படி உருவாக்கிட்டாருங்கிற விஷயத்த அவர் மகிமையில போனதுக்கு அப்புறம் தான் பிதாவாகிய தேவனுடைய அறிவு, அவருடைய உருவாக்குற விதம், அவருடைய நீதி, அவருடைய லார்ஜ் சென்ஸ், அவருடைய மகாபெரிய அறிவு கர்த்தர் இயேசுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப நீங்க நாம எப்படிங்க, நீங்க நினைச்சு பாருங்க சகோதர சகோதரிகளே, ஒரு புல்லு உருவாக்கின கதை நமக்கு தெரியுமா, ஒரு நெல் எப்படி வருது தெரியுமா, நெல் போடுறோம் அது வருது, ஆனா நெல் எப்படி உருவாகுது தெரியறதில்ல சகோதர சகோதரிகளே. அப்ப தேவனுடைய கரத்துல ஒரு கிரியை உருவாக்குறார்னா, இந்த அண்ட சராசரத்துல பிதாவாகிய தேவன் அவர் உருவாக்குன சிருஷ்டிகள்லயே, அவர் உருவாக்குற சிருஷ்டியிலேயே தி பெஸ்ட் சிருஷ்டி யார் தாங்க, கர்த்தர் இயேசு. அவருக்குள் நாம இல்லைன்னு சொன்ன நீங்க நாம யாருமே கிடையாது சகோதர சகோதரிகள். கர்த்தர் இயேசு எப்பேற்பட்ட சிருஷ்டிங்கிறது, யாருமே இல்லாதப்போ, யாருமே இல்லாதப்போ, யாரும் அந்த சராசரத்துல ஒண்ணு கூட கிடையாது, பூமி கிடையாது, வானம் கிடையாது, சமுத்திரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. எப்படி தேவன் இருந்திருப்பார் திங்க் பண்ணி பாருங்க. இப்படி உருவாக்கும் போது அவர் முத முத தன் கையில செஞ்சிட்ட சிருஷ்டி யாருங்க, யாரு, நேரடி படைப்பு, ஒன்லி பிகாட்டன் சன், கர்த்தர் இயேசு மட்டும்தான். எப்படி உருவாக்கினார் தெரியாது அவருக்கு, தேவன் உருவாக்கி இருக்கிறது. சகோதர சகோதரிகளை அப்படி உருவாக்கி வச்சுட்டு கர்த்தர் இயேசு எப்படி இருந்திருப்பார்? அவர் அப்படியே அப்பா பேச்சு கேட்டிருக்கார். அப்படின்னா அப்பா எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமை என்ன, அவருடைய குணாதிசயம் என்ன, அவருடைய செயல் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய மனசு என்ன, அவருடைய இருதயம் என்ன, இது நல்லா தெரிஞ்ச கர்த்தர் இயேசு அவர் பரலோகத்தில் கேட்கும்போது இந்த பூமிக்கு வர்றதுக்கு அப்படியே போறேன்னு சொல்லிட்டார். வந்து செய்யும் போது அப்பா வேலை அப்படியே முடிக்கும் போது அவர் கடைசியா என்னத்தான் கேட்டுட்டார்னா, திவ்ய சுபாவம் கேட்கல சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ராஜ்யத்தில் முதன்மையான இடம் கேட்கல. இன்னைக்கு நம்ம மனசுல சாதாரணமா பேசிட்டு இருக்கிறோம் திவ்ய சுபாவம் பத்தி, அழியாமை ஜீவன் பத்தி, இயேசுக்கு தெரியாது. இப்ப நீங்க நாங்க உட்கார்ந்துருக்கோம், தெரியுமா? தெரியுமா? ஆனா இந்த ஒரு கிரீடம் கர்த்தர் இயேசு அவருடைய கரத்துல அடையாளத்துல மகிமையில இருக்கக்கூடிய விஷயம் பத்தி பிதாவாகிய தேவன் மீண்டும் தன் கரத்துல உருவாக்கி இருக்கிறார்னா, ரெண்டாவது முறையா அவருடைய கரத்துல உருவாக்கப்பட்ட விஷயத்தை தான் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறார். அவருடைய கரத்துல இருக்கக்கூடிய கிரீடம், பிதாவாகிய தேவன் அண்ட சராசரத்துல அவர் யாருமே இல்லாதப்ப உருவாக்குனப்ப கர்த்தர் இயேசுவ தன் கையால நேரடியா செஞ்சார். ஆனா இப்ப ரெண்டாவது முறையா நமக்கு தெரியும்படியா அவருடைய கையில எப்படி உருவாக்கி இருக்கிறாருங்கிறதா தேவன் டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறார். எந்த ஒரு சிருஷ்டியும் அவர் உருவாக்கி அங்க வச்சிருக்கிறார் அவ்வளவுதான். ஆனா எந்த சிருஷ்டியும் அவர் பக்கத்தில் அவருடைய கையில இல்ல. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு பொருள் செய்யணும்னா எப்படி உருவாக்க முடியும், எப்படி உருவாக்க முடியும்? கை மட்டும் செய்யுமா, எதுவுமே திங்க் பண்ணாம செய்ய முடியுங்களா? ஒரு பொருள் செய்யணும், எந்த சிந்தனை இருக்கக்கூடாது, எந்த பார்வை இருக்கக்கூடாது, எந்த மனசு இருக்கக்கூடாது, கை மட்டும் செய்யும், முடியுமா? சிம்பிளா சொல்றேன், பிரெயின்ல ஒரு நர்வ்ஸ் கட் ஆச்சுன்னா கை கட் ஆயிடும். பிரெயின்ல இந்த கை செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நர்வ்ஸ் கட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, கை செயல்பட முடியாது. ஆனா இந்த ஒரு கையில செஞ்சிருக்கிறது எதை குறிக்குதுன்னா, தேவனுடைய மைண்ட்ல ஆதீனத்துல வச்சிருந்த காரியத்தை அவர் செஞ்சு வச்சிருக்கிறார். இப்போ மகிமையில 1000 ஆண்டு அரசாட்சியில கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கு, அவர் எப்படி உருவாக்கி இருக்கிறார், அதுதான் நமக்கு காமிக்கிறார். சரி, இப்போ கர்த்தர் இயேசு எப்படி உருவாக்கிட்டார், அவர் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறார், ஒரு சின்ன சாம்பிள். கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு அப்போஸ்தலனாகிய பவுல் தர்சு பட்டணத்துக்கு போகும்போது அவர் சந்திச்சப்போ கர்த்தர் எப்படி இருந்தாருங்க, எப்படி இருந்தாருங்க, எப்படிப்பட்ட வல்லமை இருந்துச்சுன்னா பவுலுக்கு என்ன ஆயிடுச்சுங்க, கர்த்தர் சும்மா காமிச்சார் அவ்வளவுதான். காமிக்கும் போது கண்ணு போயிடுச்சு. அப்போ இன்னைக்கு மகிமையில நமக்கு பார்க்க முடியாது. ஒருவேளை பிதாவாகிய தேவன் நம்முடைய கண்களை திறந்து விட்டா, மகிமையில இப்போ இந்த டேட் வரைக்கும் எத்தனை பரிசுத்தவான் ஓட்ட ஓடி முடிச்சிருக்கிறார், எப்படிப்பட்ட மகிமையில அவர் வச்சிருக்கிறாருங்கிறத டிஸ்பிளே பண்ணி பார்க்க முடியும். இப்ப ஒருவேளை நம்ம என்னத்த பண்ண முடியுங்க, இமேஜினேஷன் தான் பண்ண முடியும் சகோதர சகோதரிகளை. அப்போ இப்படிப்பட்ட செலக்ஷன், இப்படிப்பட்ட அந்த கிரீடம் தயாரிக்கிறதுக்கு கண்டிப்பா ஜுவல்ஸ் தான் தேவன் என்ன பண்றாருங்க பயன்படுத்துறார். ஜுவல்ஸ், ஏதோ ஒரு ஜுவல்ஸ், அது டைமண்டா இருக்கலாம், கோல்டா இருக்கலாம், சஃபயரா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனா அவருக்கு தேவை என்னதுங்க, அவர்தான் இந்த டைமண்ட், இந்த ஒரு கிரீடத்தை உருவாக்குறதுக்கு அவர்தான் பண்ணிட்டு இருக்கிறார். அப்படி உருவாக்கும் போது அவர்தான் இந்த ஜுவல்ஸ் செலக்ட் பண்றார். இப்படி செலக்ட் பண்ண ஜுவல்ஸ் பாலிஷ் பண்றார், பாலிஷ் பண்றார். அந்த பாலிஷ் பண்ணும் போது எப்படி இருக்குங்க, நீங்க சகோதர சகோதரிகளோட உரசுறீங்க இல்லைங்களா? அப்படின்னா என்னன்னா கரடு முரடான அனுபவம் போகுது இல்லைங்களா, மனசு காயப்படுது இல்லைங்களா, அந்த ஒரு புரிந்து கொள்ளுதல்ல தவறு வருது இல்லைங்களா? அப்படி வரும்போது நமக்கு என்ன ஆகுதுங்க, ஒரு பாலிஷிங் நடக்குது. ஒரு சகோதர சகோதரிகளோட உலகத்தில் இல்ல எக்லேசியாவில் சரீர அங்கங்களோட ஏன் தேவன் வச்சிருக்கிறாருங்க, எல்லாமே சரீரமாகிய சபைக்கு தகுதி உள்ளவங்களை கூட்டிட்டு வரல. இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் சர்ச். நீங்க நினைச்சு பாருங்க, நமக்கு தகுதி இருக்கா? ஒருத்தருக்கு தகுதி இல்ல. ஆனா நம்ம கூட்டிட்டு வந்திருக்கிறார் தேவன் அவருடைய நீதியின் மூலமா, அவருடைய நீதியை நமக்குள்ள கொண்டு வருவதற்கு கர்த்தர் இயேசுவை கொடுத்திருக்கிறார், அவருடைய ஜீவன் கொடுத்திருக்கிறார், அவருடைய ரத்தத்தின் மூலமா சம்பாதிச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட நீதி உருவாக்கிட்டு இருக்கிறார் நமக்குள்ள. அப்படிங்கும் போது சகோதர சகோதரிகள் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்க மாட்டாங்க. அது உருவாக்குறதுக்கு தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிற சாட்சியம் உங்க கூட இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள். அந்த சகோதர சகோதரிகள் இருந்தாத்தான் நீங்க அந்த கிரீடத்தில் ஒரு டைமண்ட். அப்ப செலக்ஷன் யார் பண்ணிருக்கதுங்க, பிதாவாகிய தேவன் செலக்ட் பண்ணிருக்கிறாரு. செலக்ஷன் பண்ணி பாலிஷ் பண்றார். அப்படி பாலிஷ் பண்ணும் போது எக்ஸ்பீரியன்சஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படின்னா இந்த அனுபவங்கள் இருக்கு இல்லைங்களா, சில நேரத்தில் எப்படி இருக்கு தெரியுங்களா, உண்மையிலுமே அவருடைய டைமண்ட் ஆகிறவங்களுக்கு எப்படிப்பட்ட அனுபவம் போகுனா உயிர் போயிரும். அதுதான் விஷயம் அனுபவத்தில். அப்படின்னா நீங்க நினைச்சுக்காதீங்க லிட்ரலா. ஆனா தேவன் அவருடைய அந்த அனுபவம் கொடுக்கும் போது நமக்கு எப்படிப்பட்ட அனுபவங்கள் வாங்குறோம் சொல்ல முடியாது. அந்த அனுபவம் எப்படி ஆகுனா எண்டு டு எண்டு அப்படிப்பட்ட அனுபவம் போவோம். அப்போ நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குன்னா நமக்கு ஒருத்தர் இங்க எப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள இருக்கிறோம், ஆனா முகத்துல சிரிக்கிறோம், ஆனா இருதயம் எப்படி இருக்குதுங்க, டெய்லி அழுகுது அப்பா கிட்ட. அதெல்லாம் யார் பாக்குறதுங்க, அப்பா. அப்ப இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கொடுக்கிறாருன்னா அந்த ஒரு கிரீடத்துல, அந்த ஒரு டைம், அந்த ஒரு கிரீடத்துல ஆகக்கூடிய ஜுவல்ஸுக்கு இப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். வெளியில சகோதர சகோதரிகள் பார்க்கும்போது சிரிக்கும், ஆனா உள்ளுக்குள்ள அப்பா சமூகத்துல கண்ணீர் வடிக்கும். அதுதான் உண்மையான புது. அந்த ஆகக்கூடிய அந்த ஜுவல்ஸ், அந்த டைமண்ட்ல பொருத்தக்கூடிய அந்த ஒரு டைமண்ட், அதாவது அந்த கிரீடத்தில் பொருத்தக்கூடிய அந்த டைமண்ட் எப்படி செலக்ட் பண்ணி எப்படிப்பட்ட பாலிஷிங், எப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு அதை எங்க பொருத்தணும், எந்த இடத்துல செட் பண்ணணும், இது யார் மட்டும்தான் செய்ய முடியும், தேவன் மட்டும்தான் செய்ய முடியும். வேற யாரும் இது செய்யறதில்ல சகோதர சகோதரி. கர்த்தர் இயேசு கூட இது செய்யறதில்ல. செலக்ஷன் பண்ணி அந்த செலக்ஷன்ல பாலிஷிங் பண்ணி சில அனுபவங்கள் போகும்போது கரெக்டா இந்த ஒரு ஜுவல்ஸ் இந்த கிரீடத்துல இந்த இடத்துல டிசைன் பண்ணி அதை செட் பண்ணி அந்த பொசிஷன்ல பொருத்துறது யாருன்னா பிதாவாகிய தேவன். வேற யாராலையும் முடியாது. அப்ப சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு ஜுவல்ஸ் நாம எந்த இடத்துல அவர் செட் பண்ணி பொசிஷன் கொடுக்க போறாரு திங்க் பண்ணி பாருங்க. நீங்க இந்த ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா அப்போஸ்டல்ஸ் பவுல் 12 பேர்த்துல கடைசியா வந்தவர். அவருடைய வாழ்க்கையை தேவன் அழைச்சப்போ நல்லா தெரியும் எந்த நோக்கத்துக்காக அவர் அழைச்சாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நான் என்ன பண்றேன் ஆசையாய் தொடருகிற அப்படி சொல்ற. அதே போல அந்த நோக்கத்தை என்ன பண்ணிட்டாருங்க, அவரு நிறைவேற்றி முடிச்சிட்டார். இப்போ அவர் சொன்னார், கடைசிய முடிக்கும் போது ஓட்டத்தை ஓடுன முடிச்சேன், எனக்குன்னு வச்சிருக்கிற நீதியின் கிரீடத்தை அந்த நாள்ல நான் என்ன பண்ணுவேன், பெற்றுக்கொள்ளுவேன். அந்த நாள் முடிஞ்சிருச்சு அவருக்கு. 1878 அப்போஸ்தலனாகிய பவுல் தேவன் உயிர் தெளிதல் அவருக்கு கொடுத்துட்டு அவர் இப்ப எங்க பொருத்தப்பட்டிருக்கிறார்னா, அவருக்கே உரிய பிளேஸ்ல தேவன் பொருத்தி வச்சிருக்கிறார். அதே போல நமக்கு நல்லா தெரியும், அந்த கிரீடத்தில் இருக்கக்கூடிய அந்த மீதி இருக்கக்கூடிய அப்போஸ்டல்ஸ் எல்லாருமே அந்த கிரீடத்தில் பொருத்தப்பட்டாச்சு. அது எப்படி ஜொலிக்குதுன்னா, இன்னைக்கு நம்ம புது சிருஷ்டிகள் உடன்படிக்கை பண்ணிருக்கிறவங்க மாத்திரம் அவங்களை ஏற்றுக்கொள்ளல, உலகத்தில் இருக்க பெயர் சபையை அவங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, அவங்கள பத்தி சாட்சி கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய குளோரி, அவங்களுடைய மகிமை, அவங்களுடைய க்ளோ எப்படி இருக்குங்க, யாரும் ஒன்று செய்ய முடியாது. ஏன் சொன்னாக்கா, தேவனே அவங்களை செலக்ட் பண்ணி அவங்கள செட் பண்ணி இருக்கிறாரு, அந்த பொசிஷன் கொடுத்திருக்கிறாரு அந்த கிரீடத்தில். சகோதர சகோதரிகளே, இப்போ நீங்க நாம கூட அப்படிப்பட்ட அந்த கிரீடத்தில் எந்த இடத்துல பொருத்த போறார். இது அப்போஸ்டல்ஸ் கிட்ட இருந்துச்சு இந்த பிரச்சனை, நமக்கு கூட இருக்கு. எப்படி இந்த விஷயத்துல தேவன் நம்மளை அழைச்சாரு, உண்மைத்தா உடன்படிக்கை பண்ணிட்டோம், இப்ப நிறைவேற்றுவோமா நிறைவேற்ற முடியாதா? இல்ல பிரதர்ஸ் எல்லாம் சொல்லக்கூடிய காரியங்கள் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோமா? உங்களால நம்மளால முடியாது, நிச்சயமா நம்மளால முடியாது. ஆனா யார் தான் பொருத்த முடியுங்க? அந்த ஒரு கரத்துல இருக்கக்கூடிய கிரீடத்துல யார் மட்டும்தான் பொருத்த முடியும்னா, பிதாவாகிய தேவன் மட்டும்தான். அப்ப நினைச்சு பாருங்க, அப்போஸ்டல்ஸ் போயிட்டு கர்த்தர் இயேசு கிறிஸ்து கிட்ட அந்த ஒரு நிலைமை பத்தி கேட்கும் போது, இயேசு கிட்ட அவர் மறிக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முந்தி யோவானு யாக்கோபுடைய தாய் யோவானு யாக்கோபு என்ன பண்ணாங்க, அவங்களுடைய செபிதேயின் குமாரர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அவங்க பேரண்ட்ஸ கூட்டிட்டு வந்துட்டு கர்த்தர் இயேசு கிட்ட கேக்குறாங்க, நீங்க ராஜ்யம் ராஜ்யம்னு சொல்லிருங்களே, இந்த ராஜ்யத்துல நீங்க இருக்கும்போது கொஞ்சம் எனக்கும் என் அண்ணனுக்கும் வலது பக்கம் இடது பக்கம் என்ன பண்ணுங்க கொடுங்க சொல்லி கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது கர்த்தர் சொன்னார், பாருங்க என்ன சொன்னாருங்க, என்ன சொன்னார் தெரியுங்களா, இந்த வலது பக்கம் இடது பக்கத்தில் உட்கார வைக்கிறதுக்கு எங்க அப்பா ஒருத்தர் மட்டும்தான், எனக்கு என்ன இல்ல அதுல பங்கு ரைட்ஸ் இல்ல. அப்ப ஏன் இந்த வார்த்தையை சொன்னார் அவர், ஏன் கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்கு அப்படிப்பட்ட தகுதி இல்லையா அந்த இடத்துல? கர்த்தர் இயேசு கிட்ட அப்போஸ்டல்ஸ் போய் கேட்கிறாங்க, அவங்க பேரண்ட்ஸ கூட்டிட்டு வந்து வலது பக்கம் இடது பக்கம் கேட்கும் போது கர்த்தர் சொல்றாரு, இதுக்கு என்ன இல்ல, இது நான் பண்ற வேலை இல்ல, இது யார் பண்ற வேலை, எங்க அப்பா பண்ற வேலை. யார் வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் உட்கார வைக்கிறதுக்கு யார் தான் பண்ண முடியும், பிதா ஒருத்தர் மாத்திரம் தான். ஏன் அப்படி சொல்லிட்டார் தெரியுங்களா சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து நீதியுள்ளவர் தான், ஆனா பிதா எப்படிப்பட்ட நீதி செயல்படுத்துறவர் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும், கர்த்தர் இயேசுக்கு தெரியும். அதனால தான் அவர் சொன்னாரு, எங்க அப்பா தான் சரியான இடத்துல சரியா பொறுத்துவார், நான் என்ன பண்றது இல்ல, அது பண்றது இல்ல. ஏன்னா உங்களை அழைச்சது யாரு, அவரு கூட்டிட்டு வந்து எப்படிப்பட்ட ஜுவல்ஸா உங்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு, உங்களுக்கு பாலிஷ் பண்ண போறாரு, உங்களை என்ன பண்ணுவாரு செட் பண்ணுவார். அந்த இடம் யாருக்கு மட்டும் தான் தெரியும், பிதாவாகிய தேவன். அப்ப பிதாவாகிய தேவன் ஆல்ரெடி பிரிப்பேர்டு, எந்த இடத்துல பொருத்தணும்னு பிரிப்பேர் பண்ணிருக்கிறார். அவருடைய கிராண்ட் டிசைன்ல அந்த கிரீடத்துல நாம ஒரு ஜுவல்ஸா ஆகணும், அதுதான் நாம இப்ப நம்பிக்கொண்டு இருக்கிறோம் சகோதர சகோதரிகளை. சோ அப்போ இன்னைக்கு பார்க்கும்போது இந்த ஒரு ஸ்தானத்துக்கு, இந்த ஒரு செட்டிங்ஸ், இந்த ஒரு பொசிஷன்ஸ் யார் தான் உருவாக்க முடியும்னா பிதாவாகிய தேவன். அப்போ இந்த உருவாக்கும் போது சகோதர சகோதரிகளே, இது ஃபேவர் மூலமா வர்றதில்ல, இது ரெக்கமெண்டேஷன் மூலமா வர்றதில்ல, இங்க இருக்கக்கூடிய எந்த சகோதரன் சகோதரி மூலமா அது வரப்போறதே இல்ல. யாரும் ரெக்கமெண்டேஷன் பண்ணவும் முடியாது. இது த்ரூ ஜஸ்டிஸ், பிதாவாகிய தேவனுடைய நீதியின் பிரகாரம் அந்த ஒரு ஸ்தானத்துல, அந்த ஒரு கிரீடத்துல ஒரு ஜுவல்ஸா, ஒரு டைமண்டா, ஒரு சஃபயரா நாம பொருத்தப்படுவோம். அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கணும் சகோதர சகோதரிகளை. அப்போ நினைச்சு பாருங்க, இப்படிப்பட்ட அந்த ஒரு கரத்தின் இருக்கக்கூடிய அந்த கிரீடத்துல, அந்த கிரீடத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஜுவல்ஸ் எப்படிப்பட்ட வல்லமை பெற போறாங்க, எப்படிப்பட்ட கணம் கிடைக்க போகுது, எப்படிப்பட்ட நிலைமை அவங்களுக்கு தேவன் வச்சிருக்கிறார். இது சாதாரணமா வரக்கூடிய விஷயம் இல்ல சகோதர சகோதரிகளை. அப்படி பார்க்கும்போது நிச்சயமா நமக்கு எந்த இடம் கிடைச்சாலும் போதும் சகோதர சகோதரிகளை. அந்த கிரீடத்துல எந்த பிளேஸ் நமக்கு வேணாம், எந்த ஒரு பிளேஸ் இருந்தாலும் போதும் நமக்கு, அதுதான் நம்ம மனசு இருக்கணும். இந்த ஒரு மனசு இருந்தா போதும், அந்த ஒரு கிரீடத்துல தேவன் எந்த நோக்கத்துக்காக நம்மளை அழைச்சாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பார் தேவன். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய வெளியேறப்பட்ட இரத்தம் நமக்கு, அவர் ஐஸ்வர்யத்தின் கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கிருபையின் மூலமா தான் இப்படிப்பட்ட சிலாக்கியத்துக்குள்ள நாம கடந்து போக முடியும் சகோதர சகோதரிகளே. அப்ப பிதாவாகிய தேவனுடைய நீதி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாக்கா, நாம எங்க இருக்கிறோம் அப்படின்னா அந்த பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துல கடக்கிறதுக்கு அந்த திரை மட்டும்தான் டிஸ்டன்ஸ். இந்த திரை கடந்து போகும்போது நீங்க போய் பார்த்தீங்கன்னா புரியும், பிதாவாகிய தேவனுடைய லார்ஜ் சென்ஸ், நீங்க கண்ணீர் விட்டுருவீங்க. ஏன் சொன்னாக்கா, பிதாவாகிய தேவனுடைய எப்பேற்பட்ட நீதி நம்மளை உருவாக்கி இருக்குது அவருடைய கரத்துல, அதுதான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஏன் சொன்னாக்கா, அவர் வரக்கூடிய 1000 ஆண்டு அரசாட்சியில அவர் பயன்படுத்தக்கூடிய அவருடைய யுகா யுகத்துல வச்சிருக்கிற வேலைக்கு அதுக்கே உரிய சென்ஸ் நீங்க பெற்றுக்கொள்வீங்க அவருடைய நீதியின் மூலமா தான் பார்க்கணும் சகோதர சகோதரிகளை. இப்படிப்பட்ட அந்த சிலாக்கியம் நம்ம ஒருத்தர் ஒருத்தருக்கு இருக்கு. நிச்சயமா நம்ம உணர்ந்து கொள்ளணும்னா அவருடைய பிள்ளைகள் மாத்திரத்தான் அந்த திரை கடந்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தேவனுடைய மகிமையில அந்த ஒரு அவருடைய கரத்துல வச்சிருக்கிற அந்த கிரீடத்துல போய் பொருத்த முடியும் சகோதர சகோதரிகளை. இல்லைன்னு சொன்னாக்க கண்டிப்பா நாம அந்த ஒரு நிலைமை நாம திங்க் பண்ணி பார்க்கணும். இதுக்கு ஒன்னே ஒன்னு தான் நம்ம செய்ய முடியும். இது ஒன்னு செஞ்சா போதும், நாம அந்த ஒரு கிரீடத்துக்குள்ள கண்டிப்பா அந்த ஸ்தானத்துல தேவன் பொருத்திடுவார். அதுதான் நமக்கு தெரியணும். நாம டோட்டலா ஜீரோ ஆயிரணும். அது ஜீரோ ஆகிறது தான் கஷ்டம். அந்த ஜீரோ ஆயிட்டோம் சொன்னாக்கா, அந்த சுயத்தை சாகடிச்சிட்டோம் சொன்னாக்கா, கண்டிப்பா தேவன் பொருத்த வேண்டிய இடத்துல தேவன் பொருத்திடுவார். அது மாத்திரம் இப்படிப்பட்டதான சிலாக்கியம் வேற எந்த லோகத்திலையும் எந்த காலத்திலையும் எந்த யுகத்திலையும் கிடைக்காத வாய்ப்பு இன்னைக்கு உங்களுக்கு நமக்கு கிடைச்சிருக்குது. இப்படிப்பட்ட சிலாக்கியத்துக்கு உங்களை விட்டு கொடுக்கணும், என்ன விட்டு கொடுக்கணும், இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் அந்த கிரீடத்துல ஒரு ஸ்தானத்துல எந்த கணம் மகிமை கிடைச்சாலும் போதும் அந்த கிரீடத்துக்குள்ள ஒரு ஜுவல்ஸா நாம இருக்கணும். அதுதான் தேவனுடைய மகா பெரிய விருப்பம். அப்ப தேவன் அங்க அந்த ஒரு நிலைமைக்குள்ள நாம தங்களை முற்றிலும், அது இங்கிலீஷ்ல சொல்றாரு ஃபுல்லி சப்மிசிவ், கம்ப்ளீட் ஜீரோ ஆக்கணும் நம்ம. அதுக்கு என்ன தெரியுங்களா வேணும், அனு தினமும் அப்பாவுடைய அறிவு தேவை. அந்த அறிவு இருந்தா மட்டும்தான் அனு தினமும் நாம ஜீரோ ஆக முடியும். இல்ல சொன்னாக்க ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லத்தான் பாக்கிறோம். சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட சிலாக்கியம், இப்படிப்பட்ட மகிமை, இப்படிப்பட்ட கனம், இந்த ஜுவல்ஸ் என்ன ஆக போறாங்க தெரியுங்களா? அவருடைய கிரீடத்தில் இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீப் பிளேஸ், அவர் தான் முதன்மையான இடம். அவர் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒலி ஒவ்வொரு ஜுவல்ஸ்லையும் ஜொலிக்க போகுது. நிஜமாலுமே டைமண்ட் சொன்னாக்கா, டைமண்ட் வந்துட்டு ஜொலிக்க ஆரம்பிச்சுச்சுன்னா இன்னொரு டைமண்ட்ல பட்டா போதும், பயங்கரமான வெளிச்சம் வீசும். இப்படி ஒவ்வொரு டைமண்ட்ஸும் ஜொலிக்க போறாங்க. 144,000 பேர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து கூட பிதாவுடைய கரத்தில் மிக பெரிய வெளிச்சம் வரக்கூடிய யுகத்தில் அவங்க கொடுக்க போறாங்க. அந்த வெளிச்சத்தில் நீங்க நாம இருக்கணும் சகோதர சகோதரிகளே. அதுக்கு நாம தேவனுக்கு முன்னால நம்மள ஜீரோ ஆக்கணும். இப்படிப்பட்ட சிலாக்கியத்துக்கு நம்மள ஒப்பு கொடுத்துருவோம். இதை மட்டும் உணர்ந்தவர்களா, எப்பேற்பட்ட அனுபவம் வாங்கினாலும், எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும், எப்பேற்பட்ட அவமானம் வந்தாலும், எப்பேற்பட்ட நிலைமை வந்தாலும், இப்படிப்பட்ட சிலாக்கியம் தேவன் கொடுத்ததுன்றத மனசுல வச்சு நம்முடைய இருதயத்தை முற்றிலும் திறந்து தேவன் கிட்ட முழுசா ஒப்பு கொடுத்துருவோம். இருதய பூர்வமா ஒப்பு கொடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்பாவுடைய பிள்ளைங்கிறத பர்மனண்டா அவருடைய நம்முடைய பாவத்தை அவருடைய நீதியின் வஸ்திரத்துல கம்ப்ளீட்டா மூடிட்டு நம்மளை அவருடைய பிள்ளைய என்ன பண்ணிடுவாருங்க, அப்படியே அவருடைய கரத்துக்குள்ள நம்மளை அணைத்துக் கொள்ளுவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ராஜ கிரீடம் என்கிற தலைப்பின் கீழாக ஏசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62:2-3 வசனங்களை ஆதாரமாக கொண்டு இந்த ஒரு பாடத்தை நாம் கவனித்தோம். தேவனுடைய கரத்தில் இருக்கக்கூடியதான ஒரு ராஜ கிரீடமாய் மாற வேண்டுமையானால் நம்மிடத்தில் காணப்பட வேண்டியதான விஷயங்களை குறித்து இந்த நாளில் நாம் கவனித்தோம். தேவன் நமக்கு அனுமதிக்கக்கூடியதான ஒவ்வொரு அனுபவங்களும் அதில் நம்மிடத்தில் அந்த ஒரு பாலிஷ் ஏற்படுத்துவதற்கு ஏதுவான ஒரு விஷயம் என்பதை உணர்ந்தவர்களாக, தேவன் நமக்கு அனுமதிக்கக்கூடியதான அனுபவங்களின் மத்தியிலே அவருக்கு முன்பதாக உண்மையான ஒரு நிலையோடு கூட நாம் வாழ்வது அந்த தேவனுடைய கிரீடத்திலே ஒரு அங்கமாகக்கூடியதான ஒரு வாய்ப்பை அது நமக்கு ஏற்படுத்தும் என்கிற ஒரு ரீதியில இந்த ஒரு பாடம் நாம் கவனித்தோம். இந்த ஒரு பாடத்தின் மூலமாக மீண்டுமாக நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதி செய்து கொள்வதற்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று இந்த ஒரு பாடத்தின் மூலமாக கூட தேவன் நமக்கு உணர்த்தியிருக்கிறார். ஆகவே நம்முடைய தேவனுக்கு கர்த்தர் மூலமாக நாம் நன்றிகளை ஏறெடுப்போம். பாடத்தை கொடுத்த சகோதரருக்கும் கூட நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.